السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم. آمنت بالله صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله تعالى عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. إلا فقل ولو الحق سبحانه وتعالى وكيل نمريك حتم الحمد لله. சகல நலவுகளும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவன் புறத்திலே உள்ளதாக இருக்கிறது. அந்த அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபியின் மீது சாந்தி சமாதானம் சொல்வானாக, நபியுடைய குடும்பத்தார்கள் மீதும் நபியுடைய தோழர்கள் மீதும் மறுமை நாள் வரையும் துயரக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ் சாந்தி சமாதானம் சொல்வானாக. அன்பான மேலான சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய இந்த நிகழ்வுடைய தலைப்பாக மஹ்ரம் அஜநபி என்ற ஒரு தலைப்பை நாங்கள் போட்டுகிறோம். அன்பான சகோதரிகளே, மஹ்ரம் என்பது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை இந்த மஹ்ரம் என்ற தலைப்பு கீழத்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு மஹ்ரம் என்றால் தெரியாம இருக்கும், ஆனால் எங்களோட வாழ்க்கையில் இந்த மஹ்ரம் அஜ்னப் என்ற வரையறைக்குள்ளத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. தெரியாததுனால சிலவங்க அதில் பிளே செஞ்சுட்டு இருக்கிறோம், சிலவங்க தெரியாமல் சரியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்பான மேலான சகோதரிகளே, தாய்மார்களே, இப்படியான சட்டங்கள் எல்லாம் அல்லாஹ் ஏன் வைக்கிறான்டா? ஒரு காலம் இருந்துச்சு, பெண்களுக்குரிய ஒரு காலம், அது மடமை காலத்தில், ஜாஹிலியா காலம் என்று சொல்லக்கூடிய காலம், பெண்கள் மதிக்கப்படாத காலம். அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, பெண்கள் சமூகத்தில் மதிக்கப்படாத ஒரு காலம். மூணு நிலைமையில பெண்கள் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டாங்க. முதலாவது நிலைமை என்னடா, ஒருத்தருக்கு பெண் குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தைய முழுமையா நினைப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், ஒருத்தருக்கு பெண் குழந்தை பிறந்ததாக நன்மாராயம் சொல்லப்பட்டா, தல்ல வஜுஹு முஸ்வத்த வஹுவ கதீம், அவருடைய முகம் அது கருத்ததாக மாறிடும். எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு, இது ஒரு கேவலமாக போயிருச்சு என்று சொல்லி அவருடைய முகம் அது நிறம் மாற ஆரம்பிச்சிடும். அன்பான மேலான சகோதரிகளே, எப்ப ஜாஹிலியா காலத்துல பெண் குழந்தைகளை முழுமையா நினைச்சாங்களோ, அந்த பெண் குழந்தை உலகத்தில் வாழ வைக்கிறத ஒரு சோதனையா விளங்கினாங்க. அதனால பெண் குழந்தைகளை புதைக்கிறத தான் மார்க்கமாக அவங்க கண்டெடுத்து கொண்டாங்க. அது ஜாஹிலியாவுடைய மார்க்கம். அப்துல்லா பின் முகஃபல் என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்றாரு, அவருக்கு ஜாஹிலியா காலம் ஒரு நீண்ட பயணம் போக வேண்டிய தேவை ஏற்படுவது. அவர் பயணத்தை ஆரம்பிக்கிறாரு, மனைவி புள்ளத்தாட்சியான கற்ப பெண்ணாக மாறுறார், மனைவி வயிற்றுல குழந்தைய சுமந்த பெண் ஆகிறார், அப்துல்லால் பயணம் ஆரம்பிக்கிறார். நீண்ட நாட்களுக்குடைய பயணம் முடிஞ்சு திரும்பி வர வழியில வீட்டுக்கு முன்னால் அழகான பெண் குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. அழகான பெண் குழந்தையை பார்த்து அப்துல்லாவின் முகப்பல் குழந்தையின் மீது பாசம் வைக்கிறார். மனைவியை பார்த்து கேட்கிறாரு, இது யாருடைய அந்த? மனைவி சொன்னா, நீங்க பிரயாணத்துல போற நேரம் என் வயிற்றுல சுமந்திருந்த உங்களோட குழந்தைதான் இது, அதுதான் இந்த பெண் குழந்தைன்னு சொல்லி மனைவி கணவன்கிட்ட சொல்ல, இப்ப கணவனுடைய முகத்துடைய நிறம் மாறுது, அவருக்கு அது வெறுப்பாக மாறுது. அதனால முடிவு செஞ்சாரு, இந்த குழந்தை அது எனக்கு பொருத்தம் இல்லை, இது பெண் குழந்தை ஆகிக்குது, இந்த பெண் குழந்தை எனக்கு முழுமையாக மாறும் என்று நினைச்சு உடனே முடிவு செஞ்சாரு, இந்த பெண் குழந்தைய நான் அப்படியே கொலை செஞ்சு போடணும். மேலான சகோதரிகளே, கொஞ்சம் நிதானமா யோசிங்க. நாங்க பெண் குழந்தையா பிறந்த நேரம் இது ஜாஹிலியா காலமா இருக்குது. எங்கட வாப்பா எங்களை குளித்தோண்டி புதைச்சிட்டாருன்னு சொன்னா எங்கட நிலைமை எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு எப்படி விளங்கிக்கிறாங்கடா? மேலான சகோதரிகளே, பெண் குழந்தைகளை உங்களோட கிராமம் எந்த அளவுக்கு உயர்த்ததுன்னு சொன்னா, பெண் குழந்தைக்கு முழுமையான சொத்துக்களை கொடுத்து, வீட்டை கொடுத்து, நகையை கொடுத்து, தேவையெல்லாம் கொடுத்து பொருத்தமான கணவரையும் வாங்கி கொடுக்கறாங்க பெற்றோர். ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்கலன்னாலும் பெண் குழந்தைக்கு கொடுக்கறாங்க. அந்த அளவுக்கு உங்களோட கிராமத்துல பெண் குழந்தைகளை மதிக்கிறாங்க. அது மார்க்கத்தில் இருக்கும் இல்லாம இருக்கும், ஆனா மதிக்கிறாங்க. அன்றைக்கு ஜாஹிலியா காலம் இந்த பெண் குழந்தைக்கு மதிப்பிருக்கல்ல, மண்ணுக்குள்ள படுவதுதான் அவங்களுக்குரிய மதிப்பாக இருந்துச்சு. அன்பான சகோதரிகளே, இப்ப பெண் குழந்தை பிறந்த அப்துல்லாவின் முகப்பல் மனைவி கிட்ட சொன்னாங்க, நல்ல பிள்ளையை உடுப்பாட்டி தாங்க, என்ன குடும்பங்களுக்கு காட்டிட்டு வரணும். குழந்தைய நல்ல அழகான முறையில் உடுப்பாட்டி கணவனு கிட்ட கொடுக்கறாங்க. கொடுக்கும் பொழுது மனைவி சொன்னாங்க, லா துலைய அமானத்தி, என்னுடைய அமானிதத்தை நீங்க வீணாக்கிடுவாங்க. இப்ப மனைவிட வார்த்த அமானிதம் இதை வீணாக்கப்படாது. கணவன் குழந்தை எடுத்துக்கொண்டு போறாரு, அவருடைய நோக்கம் உறவுகளுக்கு காட்டுறதல்ல, மகளை கொலை செய்யறது. பாலைவனத்துல போறாரு, பாலைவனத்துல போய்கொண்டு இருக்கக்கூடிய அப்துல்லாவின் முகப்பல் ஒவ்வொரு கிணமாக எட்டி பார்க்கிறாரு, கிணத்துல தண்ணி இருக்கான்னு பாக்கிறாரு, தண்ணி உள்ள கிணத்தை தேடுறாரு. ஏண்டா மகளை தூக்கி போட்டா அந்த கிணத்துக்குள்ள விழுந்த மகள் தண்ணியில தாண்டி செத்து போவா, அப்பதான் எனக்கு நிம்மதினு சொல்லி தண்ணி உள்ள கிணத்தை தேடுறாரு. ஒரு தண்ணி உள்ள கிணத்தை கண்டுபிடிச்ச அப்துல்லாவின் முகப்பல் தன்னுடைய அழகான பெண் குழந்தைய சுமக்கிறாரு, கிணத்துக்குள்ள தள்ள ஆரம்பிக்கிறாரு. மகள் கத்தி கதறுது, மகள் கத்தி கதறுது. தந்தைய பார்த்து சொல்லுது, யா அபதா யா அபதா லா துலை அமானத உம்மி, என்னுடைய வாப்பாவே உம்மாவுடைய அமானிதத்தை நீங்க வீணாக்கிடவானம், உம்மோட வார்த்தையை நீங்க வீணாக்கிடவானம், உம்மா அமானிதம் என்னை உங்களுக்கு தந்திருக்கிறார். இப்ப மகளுடைய பேச்சு அவரு பெருசா விளங்கல்ல. ஜாஹிலியாவுடைய தன்மை, கதற கதற மகளை தூக்கி தண்ணில போடுறாரு. தண்ணிக்குள்ள விழக்கூடிய நேரம் மகள் சொல்றாரு, யா அபதா லையத அமானத உம்மி, என்னுடைய வாப்பாவே தாயுடைய வீணாக்கிட்டீங்கன்னு சொன்ன நிலைமையில அந்த மகள் தண்ணில விழுகிறா, இறந்து போறா. மேலான சகோதரிகளே, ஆனாலும் இந்த அப்துல்லா பின் முகஃபருடைய ஜாஹிலியாவுடைய காலம் இப்படி இருந்துச்சு, அதை பெண்ணுடைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அப்துல்லா பின் முகஃபர் பின்னால நபியுடைய மிக நெருக்கமான சஹாபியாக மாறினாரு. ஒரு நாள் பாதல போய்கொண்டிருக்கிறாரு, ஒரு ஒரு அசிங்கமான நடத்தையில் ஒரு பொம்புல முழு பேருக்கும் அவளை பத்தி தெரியும். அந்த பெண்மணியை இவர் பார்க்கிறாரு. இவர் பார்த்த நோக்கம் என்னன்னா, அசிங்கமான நடத்தையுள்ள பெண்மணிங்கிறதுனால பார்க்கிறார். அந்த பொம்புல திரும்பி பார்க்கல, அவ திரிந்திருக்கிறா, அவ பணிய பார்த்து கொண்டு போறா. அவ தன்னுடைய மானத்தை மரியாதைய பாதுகாத்த நிலைமையில அந்த மோசமான நடத்தையுள்ள பெண்மணி திரிந்து நிலைமையில போறா. அப்துல்லா பின் முகப்பல் அப்படியே அந்த பெண்ணை பார்த்தவரு முன்னால நடக்கிறாரு, ஒரு சுவர்ல போய் முகப்படுவது, தட்டிப்பட்ட முகத்தோட நபியின் பக்கம் திரும்பி வாராரு. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களை சந்திச்சு சொன்னாரு, யா ரசூலல்லா, நான் இப்படியான ஒரு பெண்ணை பார்த்தேன், நான் பார்த்த நிலைமையில முன்னால நடக்கிறேன், என்னுடைய முகம் போய் ஒரு சுவர்ல படுகிறது யா ரசூலல்லா, இதோ நான் தாக்கப்பட்டவனாக வந்திருக்கிறேன். நபி அவங்க சொன்னாங்க, அப்துல்லா, ஒரு பெண்ணை நீங்க பார்த்திருக்கிறீங்க, அது ஹராமான பார்வை, உங்களால பார்க்க முடியாது, உங்களுக்கு அனுமதி இல்லாத பார்வையை பார்த்திருக்கிறீங்க, அல்லாஹ் அந்த ஹராமான பார்வை உங்களால பார்க்கப்பட்டதுனால உங்கள் மீது கொண்ட இரக்கம் உங்களோட முகத்தை கொண்டு போய் சுவரில் அடிக்க வைத்து உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறார். மேலான சகோதரிகளே, அன்புக்குரிய தாய்மார்களே, இது ஒரு மனிதனுடைய பார்வை எப்படி வரையறுக்கப்படணும் அந்த இடம் விளங்கப்படுத்துது. அப்துல்லாவுடைய பக்குவம் அங்கு விளங்கப்படுவது. அதுக்கு முன்னால பெண்கள் ஜாஹிலியாவுடைய காலம் எப்படி மோசமாக பயன்படுத்தப்பட்டாங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுக்கு ஒரு வரலாறு இருந்துச்சு. சமூகத்தில் நாங்கள் வாழ்றது முசீபத்தாக பார்க்கப்பட்ட வரலாறு. இதே போல இந்த பெண் குழந்தை வளர்ந்துருச்சு. அப்படியாக வளர்ந்த பெண் குழந்தைக்கு குறிப்பிட்ட மாதம் சொல்ல முடியாத காலம், அவங்களை சொல்ல முடியாத நோய்க்குரிய காலம். அந்த காலத்தில் அந்த பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களை வீட்டில் ஒதுக்கி வைப்பாங்க, வீட்டுக்குள் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த அசுத்தமான காலத்தை ஒரு முழுமையாக நினைச்சாங்க, வீட்டுக்குள்ள வைக்க மாட்டாங்க. எப்படி மிருகங்களை நாங்கள் வெளியில கட்டி வளர்க்கிறோமோ, இந்த வயசான அந்த பருவமான பெண்மணி குறிப்பிட்ட தொழ முடியாத மாதக்கீட்டுக்குரிய காலம் வீட்டை விட்டு ஒதுக்கப்பட்டு அப்படியும் மோசமாக பார்க்கப்பட்டாங்க. இது இரண்டாவது சோதனை. மூணாவது சோதனை என்னன்னா, குழந்தைய சுமந்தொரு ஜாகிலிய காலத்து ஒரு பெண்மணி போவாண்டா, இந்த பெண்ணுடைய வயிற்றிருக்கக்கூடிய குழந்தை சம்பந்தமா ரெண்டு பேர் சண்டை பிடிப்பாரு. ஒருத்தர் சொல்லுவாரு, இந்த தாயுடைய வயிற்றிருக்கக்கூடிய குழந்தை அது ஆண் குழந்தை. அடுத்தவர் சொல்லுவாரு, இல்ல அது பெண் குழந்தை. ரெண்டு பேரும் வீணா சண்டை பிடிப்பாரு. யாரோ ஒரு பெண்மணி கருத்தரிச்சவளா இருக்கிறா, யாரோ ஒரு பெண்மணி நடந்து போறா, இந்த ரெண்டு பேரும் சண்டை பிடிப்பாங்க. சண்டையுடைய முடிவு எப்படின்னா, ஏன் நாம சண்டை பிடிக்கணும், அவளுடைய வயிற்ற கிடிச்சு பார்க்கலாம் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையாண்டு. ரெண்டு பேருடைய விவாதத்தையும் நிரூபிக்குவதற்காக வேண்டி பாதையில போகக்கூடிய பெண்ணை பிடிச்சு வயிற்ற கிழிச்சு வெளியில குழந்தை எடுத்து சொல்லுவாங்க, நான் சொன்னது தான் சரி ஆண் குழந்தை, நான் சொன்னது தான் சரி பெண் குழந்தைன்னு சொல்லி வாதிடுவாங்க. சரிக்கான அந்த பெண்ணை கொலை செய்வாங்க. மேலான சகோதரிகளே, இப்படியும் பெண்கள் சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு காலம், அதுக்கு பேர் ஜாஹிலியாவுடைய காலம். இப்படியெல்லாம் பெண்கள் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் தான் ஹபீபே அலைஹி ஸலாத்து வஸலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்களுக்குரிய உரிமைகளை சஹாபாக்கள் மத்தியில சொல்லி காட்டினாங்க. குர்ஆனும் ஒவ்வொன்றா பெண்களை பத்தி சொல்லுது, பெண்கள் எப்படி இருக்கணும். பெண்களை வீணா அடிக்க முடியாது, பெண்களை வீணா ஒதுக்க முடியாது, பெண் குழந்தைகளை புதைக்க முடியாது. அல்லாஹ் ஒவ்வொரு ஆயத்துல விளங்கப்படுத்தி, மேலான சகோதரிகளே, தாய்மார்களே, பெண்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் இஸ்லாத்துல வைக்கிறான். எந்த அளவுக்குன்னா, அருமை நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய கடைசியாக செஞ்ச ஒரு நீளமான பயான்ல சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இஸ்தௌசு பின் நிசா, பெண்களுடைய விடயத்துல நீங்க நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க, நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க. ஏன் தெரியுமா, ஃபஇன்னகும் அஹத்துமுஹுன்னபி அமானத்தில்லா, நீங்க அந்த பெண்களை அமானிதமா எடுத்திருக்கிறீங்க. பெண்களை அமானிதமா, ஒரு கணவர் தன்னுடைய மனைவிய அவர் திருமணம் முடிக்கிறாருண்டா, அந்த பெண்ணுடைய முடி உட்பட, ஆசை உட்பட, அன்பு உட்பட, உடம்புடைய முழு அங்க அவயங்களும் உட்பட அந்த பெண்ணை ஒரு கணவன் மணக்கிறாரு. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க அமானி ஒரு பெண் எடுக்கிறீங்க, நீங்க அந்த அமானிதத்தை வீணாக்கிடவானம் என்ற கருத்தை நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் பெண்கள் சம்பந்தமாக பேசும் பொழுது விரிவாக சொன்னார். அன்பான சகோதரிகளே, அப்படியான பெண்களை அல்லாஹ் சமூகத்தில் ஆண்களுக்கு முன்னால் எப்படி கண்ணியப்படுத்துறான்டா, ஒரு வரையறை போன்றார், மஹ்ரம் அஜ்னபின்ற வரையறை. இது பெண்களை பாதுகாக்கல்லா போட்ட வரையறை, மஹ்ரம் அஜ்னபி. மஹ்ரம் அஜ்னபின்ற வரையறை இல்லைன்னா அது காத்திருக்கக்கூடிய மிருகத்தை போல இருக்கும். காட்டில் இருக்கக்கூடிய மிருகத்துக்கு மஹ்ரம் அஜ்னபியுடைய வரையறை இல்லை. ஆனா சகோதரிகளே, அல்லாஹ் குர்ஆன் ஒரு மிருகத்தின் பக்கம் பார்க்க சொல்றான். அஃபலா, அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், நீங்க அஃபலா என்பருன இலல் இபிலி கைஃப குலிகத், இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டுச்சின்னு சொல்லி பார்க்கலையா. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், ஒட்டகை எப்படி படைக்கப்பட்டது நீங்க பார்க்கலையா. ஏன் அல்லாஹ் கேட்கிறான்டா, ஒட்டகை படைக்கப்பட்டிருக்கக்கூடிய முறை அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கக்கூடிய காரணம் என்னன்னா, அதனுடைய பல தன்மைகள் அதுல ஒன்றுதான், ஒட்டகம் ஒரு நாளும் தன்னுடைய தாயுடன் மகனான ஒட்டகம் குடும்ப வாழ்க்கை நடக்காது. நாங்க எப்படி முயற்சி செஞ்சாலும் நடக்காது. அரபு நாட்டில் இது சம்பந்தம் ஒரு ஆய்வு செய்யறாங்க. எப்படின்னா, ஒரு பெண் ஒட்டகத்துடைய முகத்தை அப்படியே மூடுறாங்க, அது தாய் ஒட்டகம். அந்த தாய் ஒட்டகத்துடைய முகத்தை மூடி ஒரு ஆண் அந்த தாய் ஒட்டகத்துடைய குட்டியான அந்த ஆண் ஒட்டகையை கொண்டு வந்து இந்த தாய் ஒட்டகத்தோட குடும்ப நடத்தைக்காக வேண்டி பயன்படுத்துறாங்க.
அந்த ஒட்டகம் தாயுடைய குடும்ப நடத்த நடக்குது, அதுக்கு பின்னால தாயுடைய முகத்தை திறந்து விடுறாங்க. இந்த ஆண் ஒட்டகம் தாயுடைய முகத்தை எப்ப பார்க்குதோ அடுத்த நிமிஷம் அது துடிச்சு கீழே விழுந்து செத்து போகுது. மேலான சகோதரிகளே, அல்லாஹ் குர்ஆன்ல இதனால தான் ஒட்டகத்துடைய பல தன்மைகளை வச்சு கேட்கிறான். ஒட்டகத்தை நீங்க பார்க்கலையா, அந்த ஒட்டகமான மிருகத்தை விட கேவலமா மனிதன் போகக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி மஹ்ரம் அஜ்னபி என்ற வரையறைய சொல்றான். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே மஹரம் என்ன, மஹரம் என்ற வரையறை என்னன்னா, ஒரு ஒரு மஹரம் என்ற வரையறை அல்லாஹ் ஏன் சொல்லியிருக்கிறான்டா, ஒரு பெண்ணுக்கு மஹரமான ஆண்கள் அது யாருண்டா, அந்த பெண்ணால திருமணம் முடிக்க முடியாத ஆண்கள். எங்களுக்கு விளங்குற பாசையில சொன்னா, ஒரு பெண்ணுக்கு மஹரமான ஆணுங்கிறது அந்த பெண்ணால் அந்த ஆண்களை திருமணம் முடிக்க இயலாது, அந்த பெண்ணுக்கு அந்த ஆண்களை திருமணம் முடிக்கிறதை அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான். இது மஹரமான ஆண்கள். இதே போல ஒரு ஆணுக்கு பெண்கள் மஹரமி என்று சொன்னா, அந்த மஹரமியத்தான பெண்ணை அந்த ஆணால திருமணம் முடிக்க முடியாது. இந்த ரெண்டு சாராறுகளும் என்றுமே திருமணம் முடிக்க முடியாத நிரந்தரமாக நெருங்கி புழங்க முடியுமான உறவுகள் தான் மஹரம் என்று சொல்லக்கூடிய உறவு. அன்பான சகோதரிகளே, எனவே அல்லாஹ் குர்ஆன்ல இந்த மஹரமான உறவை மூணு தரத்துல விளங்கப்படுத்துறாங்க. சூரத்து நிசாவுல அல்லாஹ் இந்த மஹரம் என்ற உறவை மூணு தரத்துல விளங்கப்படுத்துறான். சூரத்து நிசாவுடைய 23வது ஆயத், இதுல மூணு வகையான மஹரம் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். முதலாவது மஹரம் யாரு தெரியுமா, ஒரு ஆணுக்கு பெண்களால மஹரமாக வரக்கூடிய பெண்கள் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். எதுக்காக வேண்டினா, பெண்களை சொல்வதன் மூலமாக ஆண்களும் அது பெண்களுக்கு விளங்கலாம். ஒரு ஆணுக்கு எந்தெந்த பெண்கள் மஹரமோ அதே போல ஒரு பெண்ணுக்கு அப்படியான ஆண்கள் மகரம் அல்லாஹ் ரெண்டு மூணு ஆயத்தில் சம்பந்தமா விளங்கப்படுத்துறான். இப்ப சொல்லக்கூடிய ஆயத்தில் அல்லாஹ் ஒரு ஆணை பத்தி சொல்லும் பொழுது, ஒரு ஆணுக்கு மகரமான பெண்கள் யார், முதலாவது நல்ல கவனிங்க, மகரமான பெண்கள் யாருங்கிறத விளங்க பாருங்க, அதுக்கு பின்னால் அவங்க எப்படி நடக்கலாம்ங்கிறது பின்னால் சொல்லப்படும். அன்பான சகோதரிகளே, அல்லாஹ் குர்ஆன்ல மகரம் என்று சொல்லும் பொழுது மூணு வகையில் ஏற்படும். முதலாவது மகரம் என்பது வம்ச உறவின் மூலமாக மகரம் ஏற்படுறது. ஒருத்தர் வம்சம், குழந்தையா பிறக்கிறாரு, குடும்பமா வாழ்றாரு, இப்படியான குடும்பத்துடைய தொடர்புக்கு நசம் என்று அரபுல சொல்றது. வம்சத்தின் மூலமாக மகரமாக வாரது. ஒரு ஆணுக்கு ஏழு தரத்துக்குரிய பெண்கள் மகரமா வருவாங்க. ஒரு ஆணுக்கு ஏழு தரத்துக்குரிய பெண்கள் மகரமா வருவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறார், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் وبناتكم واخواتكم وعماتكم وخالاتكم وبنات الاخ وبنات الاخت. الله قران ல இந்த ஏழு பெண்களையும் ஒரு ஆணுக்கு மஹரமா சொல்றான். இந்த ஏழு மல்லாத பெண்கள் இந்த ஆணுக்கு மஹரமா இருக்காது. இது வம்சத்தின் மூலமாக மஹரம் ஆகிறது. அல்லாஹ் முதலாவது சொல்றான், ஒரு ஆணுக்கு மஹரமாக அந்த ஆணால் திருமணம் முடிக்க அனுமதி இல்லாத ஒரு பெண்ணாக அவனுடைய தாய் இருக்கிறாள், அவளுடைய தாய் இருக்கிறார்கள். ஒரு மகனால உமவ திருமணம் முடிக்க இயலாது. அந்த தாய் என்றும் மகரமானவள். அந்த தாயோட தனிமையில் இருக்கலாம், அந்த தாயுடைய தனிமையில சாப்பிடலாம், அந்த தாயுடைய தனிமையில புலங்கலாம், அந்த தாயோட கண்ணியமாக மரியாதையாக இவனால இருக்கலாம். அன்பான சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, மகனம் என்று சொல்ற நேரம் ஒரு ஆண் மகனுக்கு அவனுடைய தாய் மகரமான பெண்ணாகிறார். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், வபனாத்துக்கும் ஒரு தந்தைக்கு பிறக்கக்கூடிய மகள், அவருடைய மகள் அந்த தந்தைக்கு மகரமாகிறார். வாப்பாவுக்கு தன்னுடைய மகள், வாப்பாவுக்கு மகரம், தன்னுடைய மகளை வாப்பாவால திருமணம் முடிக்கலாது. அன்பானவர்களே, சில மடையர்கள் இப்படியும் நடக்கிறாங்க, சில மடையர்கள் இருக்கிறாங்க, தன்னுடைய மகளை திருமணம் முடிச்ச சில தந்தைகளும் சில ஊர்கள் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, இது நீண்ட சம்பவங்கள், இப்படியான சில பித்னாக்களும் நடந்திருக்கிறது. தந்தையுடைய மார்க்கத்துடைய குறைபாடு வந்தா தன்னுடைய மகளை தன்னுடைய மனைவியை போல பாதிக்கும் மிருகத்தனம் உள்ள தந்தைகளும் இருக்கிறாங்க. பல இடங்கள் இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே ஒரு தந்தை விளங்கணும், என்னுடைய மகள் என்னுடைய மனைவியை போன்று பாதிக்கப்பட வேண்டியவள் அல்ல, அவள் நான் மரியாதையாக கண்ணியமாக அவளை திருமணம் முடித்துக் கொடுக்க வேண்டிய பொறுப்புக்குரியவன், அது எனக்கு எப்பொழுதுமே என்னுடைய மகளோட சர்வ சாதாரணமாக புலங்கலாம். ஆனால் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை என்று வரும் பொழுது என்னுடைய மகளை இன்னொரு கணவனுக்கு தான் நான் முடிச்சு கொடுக்கணும்ன்றது, இதுதான் மகரமான உறவு. மூன்றாவது அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆணுக்கு அவனுடைய சகோதரி,
ஒரு ஆணுக்கு அவனுடைய சகோதரி, அந்த சகோதரி மூணு தரத்தில் ஏற்படும், மூணு தரத்தில் சகோதரி ஏற்படும். முதலாவது சகோதரி அவனுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த சகோதரி, அவனுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த சகோதரி. இரண்டாவது சகோதரி யாருண்டா, இவனுடைய தந்தையுடைய மகள். வாப்பா இன்னொரு திருமணம் முடிச்சிருக்கிறாரு, அந்த திருமணத்தில் வாப்பக்கு ஒரு மகள் இருக்குதுண்டா, அந்த சகோதரியும் இவருக்குரிய சகோதரி தான். எப்படி வாப்பா உமா மூலம் பிறந்த சகோதரி இவனுக்கு மகரமோ, இதே போல வாப்பா இன்னொரு திருமணம் முடிச்சு சாட்சியின் மூலம் பிறக்கக்கூடிய சகோதரியும் இவனுக்கு மகரமியாவான பெண்ணாக மாறிவிடுகிறாள். மேலும் அல்லாஹ் சொல்றான், அம்மாத்துக்கும் நீங்க உங்களுடைய மாமிமார்கள், அதாவது எங்களுக்குரிய மாமி வாப்பாவுடைய சகோதரி, வாப்பாவுடைய சகோதரி, அது வாப்பாவுடைய தாத்தாவாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம். இந்த ரெண்டு பேரும் வாப்பாவுடைய தாத்தாவாக இருக்கலாம், வாப்பாவுடைய தங்கையாக இருக்கலாம், ரெண்டு பேரும் அந்த அந்த மகனுக்கு மகரமியான பெண்களாக மாறுவாங்க. அவங்களை திருமணம் முடிக்கலாது, அவங்களோட நாங்க எல்லா பயணங்களும் போகலாம், அவங்களோட சேர்ந்து புலங்கலாம், அந்த பெண்கள் எங்களால் பார்க்கலாம், இது எங்களுக்கு மகரமான பெண்கள். இதே போல வஹாலாத்துக்கும் தாயுடைய சகோதரி, உங்களோட தாயுடைய தாத்தா தங்கச்சி, அது எங்களுக்கு சாட்சி முறை, இந்த சாட்சி பெரியம்மா எங்களுக்கு மகரமான பெண்கள், மகரிமையான முறையில் அவங்களுடைய புலங்கலாம், அவங்களை திருமணம் முடிக்கலாது, அவங்களுடைய பிரயாணம் போகலாம், அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கலாம், அவங்களுடைய வீட்டில் தனிமையில் இருக்கலாம், இது மகரமியத்தான பெண்கள். சகோதரனுடைய மகள், சகோதரன் மகள்ண்டா, ஒரு வீட்டில் நானாவும் தம்பியும் இருக்கிற நேரம், நானா அவருடைய மகள் தம்பிக்கு திருமணம் முடிக்கலாது, நானாவுடைய மகளை தம்பிக்கு திருமணம் முடிக்கலாது. சகோதரிகளே, நானாவுடைய மகள் தம்பிக்கு அது மகளாகத்தான் கணக்கெடுக்கப்படும். நானா மௌத்தா போனா நானாவுடைய மகளை தம்பி இருந்து நிக்காஹ் செஞ்சு வைக்கணும், அவ்வளவுக்கு பொறுப்புக்குரியவராக மாறாரு. நானா இறந்து போனா நானாவுடைய மகளுக்கு வணிகாரனாக வரக்கூடியவன் தான் தம்பி, இவனுக்கு அந்த மகளை திருமணம் முடிக்கலாது, அது மகரமான பெண்மணி, இவருக்கு மகரமியத்தான பெண்ணாக மாறுவான். இதே போலல்லா ஏழாவதாக குர்ஆன் சொல்றான், சகோதரிகளுடைய மகள்மான். எங்கட ஒரு பொடியன் ஒரு வாலிபர் இருக்கிறாரு, அவருடைய தாத்தாவுடைய தங்கச்சுடைய பிள்ளைகள் மகள்மார்கள் அவருக்கு மகரமாகும். ஒரு வாலிபர் இருக்கிறாரு, அவருடைய சகோதரி தாத்தா தங்கச்சுடைய மகள்மார்கள் இவருக்கு மகரமான பெண்கள், அவங்கள திருமணம் முடிக்கலாது. அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு தெரியும் தமிழருடைய கலாச்சாரத்தொண்டு இருக்குதான், அது எப்படின்னா அவங்க மாமனார திருமணம் முடிப்பாங்க, அவங்க மாமனார திருமணம் முடிப்பாங்க. அன்பான சகோதரிகளே, இது இஸ்லாத்துடைய அடிப்படையில் இல்லாத காரியம் அல்ல. இந்த மகரத்துடைய ஒழுங்க சொல்ற நேரம், ஒரு ஆண் வம்சம் என்று வரும் பொழுது இப்படியான தரத்துக்குரிய பெண்களை எந்த காரணமுடன் திருமணம் முடிக்கலாது, இவங்களோட திரையின்றி பேசலாம், இவங்களுடைய தனிமையில் இருக்கலாம், இவங்களோட இவருக்கு பேசலாம், கதைக்கலாம், தனிமையில் ஒரு வீட்டில் இருக்கலாம் என்ற சட்டத்தெல்லாம் குர்ஆன் விளங்கப்படுத்தலாம். சகோதரிகளே, இரண்டாவது இந்த ஆயத்தில் வரக்கூடியது, ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க, செவிலி தாய் என்று சொல்லி ஒரு தாயுடைய நிலம் இருக்குது, அது பால்குடி உறவின் மூலமாக அந்த பெண்மணி தாயாக வாழும். நபியுடைய காலம், பொதுவாகவே நபியுடைய காலத்துக்கு முன்னாலேயும் அரபிகளுடைய ஒரு வளமதான் பால் குடிக்க பால் குடுப்பாட்டக்கூடிய தாய்மார் இருந்தாங்க. எங்களுக்கு தெரியும் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்த நேரமே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு தாயை விட்டு பிரிக்கப்படுறாங்க. ஏண்டா மகனை கொல்லணும் சொல்லி பிறவன் தேடிக்கொண்டிருக்கிறான், அதனால பிறந்த ஆம்பளை புள்ளைய அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் தாய் அப்படியே நைநதியில போடுறா. அந்த பிள்ளை பெட்டியில மிதந்து வருகிறது, அந்த பிள்ளைய ஆசியா நாயகியும் பிறவனும் சேர்ந்து மாளிகையில வளர்க்கிறாங்க. குழந்த பால் குடிக்க மறுக்குது, கிட்டத்தட்ட ஆறு ஏழு பெண்கள் வந்து குழந்தைய பால் கொடுக்கிறாங்க. அந்த அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சின்ன குழந்தை ஆயிக்குது, எந்த தாயிடத்திலையும் பால் கொடுக்க மறக்குது. ஏண்டா அந்த நேரத்திலிருந்து பால் குடிக்க பால் குடுப்பாட்டக்கூடிய தாய்மார் இருந்தாங்க, அவங்களுக்கு தமிழ்ல செவிலி தாய்ன்னு சொல்லப்படும். அன்பான சகோதரிகளே, இப்ப சொந்த தாய் மூலமாகத்தான் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பால் குடிப்பாட்டப்பட்டாங்க, அது அவங்களோட சம்பவம். அதுக்கு பின்னால வந்தா அருமை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ப குழந்தையா பிறந்ததுக்கு பின்னால நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை செவிலி தாய்க்கிட்டு ஒப்படைக்கணும்,
குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக வேண்டி அரபிகளுடைய அந்த சிறந்த முறை பிரகாரம் ஒரு பெண்ணிடம் ஒப்படைக்கலாம் என்று சொல்லி அந்த செவிலித்தாய் வரக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தா, அந்த இடத்துல ஹலீமத்து சாதியா என்று சொல்லக்கூடிய பலகீனமான ஒரு பெண்மணி தான் மிஞ்சிறா. வந்த அவ்வளவு பேர்களும் அனாதையான குழந்தை முகம்மதுங்கிறதுனால வேறு குழந்தைகளை சுமந்து போனாங்க. அனாதையான வாப்பில்லாத குழந்தை இந்த முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால் அவரை சுமக்காம போயிட்டாங்க. கடைசியா ஹலீமா பார்க்கறா, நான் வெறுங்கையோட போறது இது பொருத்தம் இல்லைங்கிறதுக்காக வேண்டி இந்த அனாதையான குழந்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சுமக்கிறாங்க. என்றைய தினம் ஹலீமா நபி அவர்களை தனது நெஞ்சோடு சுமந்து கொண்டாங்களோ, பலகீனமான உடம்பில் அல்லாஹ் சக்தியை கொடுக்கிறான். பலகீனமான அந்த தாயுடைய உடம்பில் அல்லாஹ் சக்தியை கொடுத்து அவளுக்கு அல்லாஹ் நிரம்ப பால் சுரக்க வைக்கிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, ஹலீமத்து சாதியா நபி அவங்களை எடுத்த விளங்குறாங்க, இது ஒரு பரக்கத்துள்ள குழந்தையாக இருக்குது. நபி அவங்களை சுமந்து கொண்டு போறாங்க பலகீனமான தன்னுடைய வாகனத்துல. அன்பானவர்களே, அந்த ஒட்டகம் நபி அவர்களை சுமந்து அது பலகீனம் இல்லாம போய் மிக வேகமாக தன்னுடைய இடத்தை போய் சேருது. அன்புக்குரிய சகோதரிகளே, ஹலீமத்து சாதியா நபி அவர்களுக்கு பால் கொடுக்கிறாங்க. நபியுடைய பாலூட்டு தாயா ஹலீமத்து சாதியா திகழ்றாங்க. என்ன காரணம்னா, இது அந்த காலத்துடைய வளமையில் இருந்துச்சு பால் கொடுக்கக்கூடிய தாய். அன்புக்குரிய சகோதரிகளே, இதே நிலைமையில நல்ல சட்டத்தை சொல்றான், உங்களுக்கு பால் கொடுத்த தாயாக ஒரு பெண்மணி இருந்தா அந்த பெண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன சட்டம், உங்களுக்கு பால் ஊட்டிய தாய் அவள் உங்களுக்கு மகரமாகி விடுகிறாள். ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் பால் கொடுப்பாட்டினாண்டா அந்த தாய் இந்த குழந்தைக்கு மகரமாகி விடும். இந்த குழந்தைக்கு அந்த தாயை திருமணம் முடிக்க இயலாது, அந்த தாயுடைய மகளையும் திருமணம் முடிக்க இயலாது. அல்லாஹ் குர்ஆன் அதையும் சொல்றான், அந்த தாயின் மூலமாக பால் ஊட்டிய அந்த முறையில் உங்களுக்கு சகோதரியான அந்த தாயுடைய மகளையும் உங்களால் திருமணம் முடிக்க இயலாது. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு பால் கொடுப்பாட்டினா அந்த தாயையும் தாயுடைய மகளையும் ஒரு அந்த பாலை குடித்த மகனால திருமணம் முடிக்கலாது. இப்ப சட்டம் சொல்லுது, ஒரு குழந்தைக்கு எவ்வளவு காலம் பால் கொடுக்கலாம், ஒரு குழந்தைக்கு எத்தனை தடவை பால் கொடுத்தா அந்த தாய் பாலூட்டி தாயாக மாறுவா, அதன் மூலமாக அந்த தாய் அந்த குழந்தைக்கு பாலூட்டி தாயுடைய சட்டத்துக்கீழே வருவா. தெளிவாக சொல்லப்படுவது, ஆரம்பத்தில் 10 முறை என்ற ஆயத்து இருந்துச்சு, சட்டம் மாற்றப்பட்டது. அந்த ஆயத்து கூட நபியுடைய காலமே குர்ஆன்ல ஓதப்பட்டது இல்லாமலாக்கப்பட்டுச்சு. அதுக்கு பின்னால சகோதரிகளே, தாய்மார்களே, 5 தடவை இந்த சட்டத்தை அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி ஒரு தாய் தன்னுடைய ஒரு குழந்தைய பால் குடி மூலம் குழந்தையாக்கணும்னா, ஒரு குழந்தை 2 வயதுக்குட்பட்ட ஒரு ஆண் பிள்ளையோ அல்லது பெண் பிள்ளையோ 2 வயதுக்குட்பட்ட குழந்தையாக இருக்கணும். இரண்டாவது, அந்த குழந்தைக்கு 5 தடவை விட்டுவிட்டு 5 தடவை பசி போகும் அளவுக்கு பால் ஊட்ட வேண்டும். ஒரு தடவை பால் கொடுத்துட்டா அந்த குழந்தைக்கு நல்ல வயிறு நிரம்ப பால குடிச்சிருச்சு, அது போதுமாகிருச்சு. திரும்ப குழந்தைக்கு திரும்பி நேரத்தடவை பால் கொடுக்கிறா, வயிறு நிரம்ப அது போதுமாகிருச்சு. இப்படி 5 தடவை பால் கொடுக்கணும். அப்படி இல்லாம பால் குடித்து கொண்டிருக்கிறா, குழந்தை வாயெடுக்குது திரும்ப குடிக்குது, வாயெடுக்குது திரும்ப குடிக்குது, இது 5 தடவையாக கணக்கெடுக்க மாட்டிச்சுன்னு சொல்லி புகஹாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, எனவே நாங்க சில சந்தர்ப்பங்களை பார்த்தோம், சிலவங்க குழந்தைகள் வளர்க்கெடுப்பாங்க, வளர்க்கெடுக்கக்கூடிய குழந்தைக்கு சிலவங்க பால் கொடுப்பாங்க. அன்பான சகோதரிகளே, உதாரணமா வளர்க்கெடுத்த குழந்தைக்கு ஒரு பெண்மணி பால் கொடுப்பாட்டினா அந்த தாய்க்கு அந்த குழந்தை மகரமாக மாறும். அப்படி பால் குடிப்பாட்டாம ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்காம நீங்க வளர்த்தீங்கன்னா சகோதரிகளே, ஒரு ஆண் குழந்தைய ஒரு உண்மை வளர்த்தா அந்த குழந்தைக்கு நீங்க பால் கொடுக்கல, உங்களுக்கு மகரம் இல்லாத ஒரு குழந்தை எடுத்து வளர்க்குறீங்க. அந்த குழந்தை பெருந்ததுக்கு பின்னால, அந்த குழந்தை பருவமானதுக்கு பின்னால, அந்த மகனுக்கும் உங்களுக்கும் வீட்டுக்குள் இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அப்படி வீட்டுக்குள்ள இருக்கிறதாக இருந்தா நபி அவங்க சொன்னாங்க ஷைத்தான் 3வதாவாரான், 2வது சொன்னாங்க ஹராமான இருப்பு. அந்த இருப்பு தனிமையில எந்த காரணமும் வீட்டுக்குள் இருக்க முடியாது அந்த தாய்க்கும் மகனுக்கும். ஏண்டா பால் கொடுக்காம வீட்டுல சும்மா வளர்த்திருக்க. அதே போல ஒரு பெண்மணி ஒரு பெண் குழந்தை எடுத்து வளர்க்கிறா, ஒரு பெண் குழந்தை எடுத்து வளர்க்கிறா, இந்த பெண் குழந்தைக்கு பால் கொடுக்காம வளர்க்கிறா, இந்த பெண் குழந்தை பருவம் வரைக்கும் வந்துருச்சு. அந்த பெண் குழந்தை பருவம் வரைக்கும் வந்ததுக்கு பின்னால அந்த கணவர் மனைவியுடைய கணவரால அந்த பெண் குழந்தையுடைய வீட்டுக்குள் இருப்பது அனுமதியே கிடையாது, ஹராமான இருப்பாக மாறிடும். அன்பான சகோதரிகளே, எந்த அளவுக்கு அந்த மனைவி வளர்த்த பிள்ளை கணவனும் சேர்ந்து வளர்க்கிறான், அது பெண் குழந்தை, பால் கொடுக்காம வளர்க்கிறாங்க, அது பருவம் வரைக்கும் வளர்ந்துருச்சு. இந்த பிள்ளைய பின்னால சைக்கிள்ல மோட்டார் வண்டியில் ஏற்றி கொண்டு போறது ஹராம், அவரால் போக முடியாது வாப்பவால. அவர் தன்னுடைய ரிக்ஷாவில வாப்பாவும் மகளும் மாத்திரம் போறா, இந்த மகள் அந்த வாப்பாவோட பிரயாணம் போறது அது நீண்ட பிரயாணம், ஹராமான பிரயாணமாக மாறும். அன்புக்குரிய சகோதரிகளே, உம்மொரு பிரயாணம் போயிருக்கிறா, இந்த வாப்பாவும் வளர்த்து பால் கொடுக்காம வளர்ந்த அந்த மகள் வீட்டுக்குள் இருப்பது ஹராமான வீடாக மாறிடும். அன்புக்குரிய சகோதரிகளே, அது இன்னும் தெளிவாக சொன்னா, அந்த வீட்டுக்கு எங்கடப்பா சில சொன்னா, அது விடுதி, பாவத்துக்குரிய விடுதியாக மாறிடும். அந்த பேர் அந்த வீட்டுக்கு வந்துடும். ஏண்டா, மகரம் இல்லாத ஒரு பெண்மணியும் ஆணும் தனிச்சு நிக்கிறாங்க ஒரு இரவு நேரத்துல. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே இந்த பால் குடிப்பின் மூலமாக ரெண்டே ரெண்டு பேர் தான் எங்களுக்கு ஒரு ஒரு ஆணுக்கு மகரமாகறா. அந்த பால் குடித்த ஆண் பிள்ளைக்கு அந்த தாயும், அந்த தாயுடைய மகளும் திருமணம் முடிக்க முடியாது. ஒரு ஆம்புள பிள்ளைக்கு பால் கொடுத்திருந்தா இந்த சட்டம், அதே போல ஒரு பெண் குழந்தை பால் கொடுத்திருந்தா அந்த பெண் குழந்தைக்கு அந்த தாயுடைய கணவராக மாறுவாரு, அந்த தாயுடைய கணவர் மகரமாக மாறுவாரு. அதே போல தாயுடைய ஆண் மக்கள் இந்த பால் குடித்த பெண்ணுக்கு மகரமான சகோதரர்களாக மாறுவாரு. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே இது பால்குடி உறவின் மூலமாக வரக்கூடிய மகரம் என்று சொல்லக்கூடிய சட்டம் அல்லா குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். இன்னொரு சட்டம் அல்லா மூணாவதாக சொல்றான், திருமண உறவின் மூலமாக வரக்கூடிய மகரம். திருமண உறவின் மூலமாக வரக்கூடிய மகரம், அல்லா குர்ஆன்ல முதலாவது சொல்றான், உங்களோட பெண்களுடைய தாய்மார்கள், ஒருத்தர் போய் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார்கள், திருமணம் முடிக்கக்கூடிய பெண்ணுடைய தாய் அந்த ஆணுக்கு மகரமாக மாறிடும், மாமியார் இவருக்கு மகரமான பெண்ணாக மாறிடும். அந்த பெண்ணை தலாக் சொன்னாலும் மாமியார் மகரமான பெண்ணாகவே இருப்பார். நான் ஒரு பெண்ணை போய் திருமணம் முடிக்கிறேன், அந்த பெண்ணுடைய தாய் எனக்கு மகரமான பெண்ணாக மாறிட்டா, அந்த தாயும் என்னுடைய தாயும் ஒரே அந்தஸ்துக்கு வந்துடுவாங்க, என்னுடைய தாயை போல அந்த தாயும். எந்த அளவுக்கு நான் என்னுடைய மனைவியை வானம் ஒரு பிரச்சனை ஒதுக்கிட்டேன் அல்லது அவதுங்கி போனாலும் அந்த தாய் எனக்கு எப்பொழுதுமே மகரமான தாயாகவே இருப்பா. அன்புக்குரியவர்களே, இந்த அளவுக்கு அல்லாஹ் சட்டத்தை சொல்லித்தாராம். இது தாயுடைய விஷயம். அதே போல நான்கு பேர்களை அல்லாஹ் சொல்றான், ஒன்று தாய், இரண்டாவது வரபாயுக்கும் உள்ளாத்திக்கும் உள்ளாத்தி தகழ்த்தும் பிகின்ன, எந்த பெண்களை நீங்க திருமணம் முடிக்கிறீங்களோ அந்த பெண் ஏற்கனவே திருமணம் முடிச்சு விடுபட்ட பெண் ஆகிறா அல்லது கணவன் இறந்த பெண் ஆகிறா, அவளுக்கு சில பெண் மக்கள் இருக்குது. நீங்க ஒரு தாயை திருமணம் முடிக்கிறீங்க, அவருக்கு சில பெண் மக்கள் இருக்குது. இப்படி சில பெண்கள் சமூகத்தில் இருக்கும், கணவர் வயது குறைவாக இருக்கும், மனைவிக்கு வயசு கூடவாக இருக்கும், அல்லது கணவருக்கும் வயசு இருக்கும், மனைவிக்கும் வயசு இருக்கும், இவரும் சில திருமணங்கள் முடிச்சு இப்ப இன்னொரு திருமணத்துக்கு போறவராக இருப்பாரு, மனைவியும் சில திருமணங்கள் முடிச்சு பெரிய பெரிய வயதான பெண் மக்கள் இருக்கக்கூடிய மனைவியாக இருப்பாரு. இப்ப அல்லாஹ் சொல்றான், கணவரே நீங்க முடிக்கக்கூடிய பெண்மணி அவளுக்கு வேற கணவர்களின் மூலமாக பெண் மக்கள் இருந்தா, நீங்க தாயை திருமணம் முடிச்சா அந்த பெண் மக்களை உங்களால திருமணம் முடிக்கலாது. தாயை திருமணம் முடிச்சு சந்தோஷமாக நீங்க அந்த தாயுடன் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டீர்கள் என்றால் அந்த தாயுடைய மகளை உங்களுக்கு சொந்த மகளாக மாறிடுச்சு, அந்த மகளை உங்களால மணக்க முடியாது என்றெல்லாம் சத்தம் சொல்றான். இந்த இடத்துல இன்னொரு சத்தம் எல்லாம் சொல்றான், தகுனு தகழ்த்தும் அந்த தாயை திருமணம் முடிச்சீங்க, வீட்டுக்கு போய் பார்த்தா உம்மா இருக்கிறா மகளும் இருக்குது, உம்மாவை விட மகள் இவருக்கு விருப்பம் ஆகிருச்சு, அதனால யோசிக்கிறாரு இந்த மகளை முடிக்கலாம், உம்மவர் தலாக் சொல்லலாம்னு யோசிக்கிறாரு. எங்கடப்பா சில விளங்குறமாய் சொன்னா, ஒரு வயதுல குறைஞ்ச ஒரு வாலிபர் வயதுல மூத்த ஒரு பெண்மணியை திருமணம் முடிக்கிறாரு, முடிச்சு அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த தாய்க்கு நிறைய வயதான மகள்மார் இருக்குது, திருமணம் முடிக்காத மகள்மார்கள், இந்த வாலிபர் பார்க்கிறாரு, இந்த தாய் எனக்கு கும்பவை போல் இருக்கிறா, மகள்மார்கள் எனக்கு என்னுடைய வயதுக்கு பொருத்தமான பெண்களா இருக்கிறாங்க, அதனால தாயை நான் தலாக் சொல்லிட்டு மகள்மாரை முடிக்கலாம் யோசிக்கிறாருண்டா, அந்த தாயோட இவருடைய சந்தோஷமான உறவு நடந்திருக்க கூடாது. இவர் அந்த தாயை தலாக் சொன்னதுக்கு பின்னால அந்த மகள்மார்கள் ஒருவரை அவருக்கு திருமணம் முடிக்கலாம். நிபந்தனை, தாயுடன் குடும்ப வாழ்க்கை நடக்கக்கூடாது. தாயுடன் குடும்ப வாழ்க்கை நடந்ததன் பின்னால் அந்த உணர்வு வந்தால் இவர் ஒரு தந்தை மகள் மீது கெட்ட சிந்தனை கொண்டு வருகிறார். அன்புக்குரியவர்களே, இது இரண்டாவது உறவு. அல்லாஹ் மூணாவதாக திருமணத்தின் மூலமாக வரக்கூடிய ஒரு உறவை பத்தி சொல்றான். உங்களால பிறந்த ஆண் மக்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய விழா எலும்பால உருவான அப்படின்னு அர்த்தம் என்ன, ஒரு குழந்தை உருவாகணும் உண்டா, தாயுடைய தந்தையுடைய விழா எலும்பு தொடக்கம் அந்த குழந்தையுடைய உருவாக்கம் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது விரிவான ஒரு செய்தி. தந்தையுடைய விழா எலும்பு தொடக்கம் தாயுடைய கருவறை வரை அல்லாஹ் ஒரு நீண்ட தொடர்புக்கு பின்னால் ஒரு குழந்தை உருவாக்குறான். சகோதரிகளே, தாய்மார்களே, இப்போ ஒரு தாய் மூலமாக ஒரு தந்தை மூலமாக ஒரு குழந்தை பிறக்குதுண்டா, அந்த வாப்பாவுடைய குழந்தை, அந்த வாப்பாவுடைய மகன், அவருடைய மகன் ஒரு திருமணம் முடிச்சிருக்கிறாரு, அவர் முடிச்ச மகள், அவருடைய அவர் முடிச்ச மகன், மகனுடைய மனைவி வாப்பாக்கு விருப்பமாகிருச்சு, மகனுடைய மனைவி வாப்பாக்கு கொஞ்சம் விருப்பமாகிருச்சு, இப்படியும் சில வாப்பமார் இருப்பாங்க. இதை குரான் சொல்றது, நான் சொல்லல. அன்பான சகோதரிகளே, இப்ப வாப்ப யோசிக்கிறாரு, தன்னுடைய மகன் அந்த பெண்ணை தலாக் சொல்லிட்டாரு, ஒரு பிரச்சனையில வாப்ப யோசிக்கிறாரு, ஏண்ட மகனுக்கு அந்த மருமகளா வந்த ஒரு சரிவரல்ல, அது நல்ல ஒரு புள்ள, எனக்கு நல்ல மீண்டு வாப்ப யோசிக்கிறாருண்டா, குரான் சொல்லுது உங்களுக்கு முடிக்க இயலாது, உங்களுக்கு அனுமதி இல்லை, ஏன் உங்களோட மகன் திருமணம் முடிச்சு விட்ட பெண் அது உங்களுக்கு மகரமான பெண்மணியாக மாறிட்டா, உங்களோட மருமகள் உங்களோட சொந்த மகளை போல மாறியாச்சு, இப்ப உங்களால திருமணம் முடிக்கிறது ஹராம் என்று அல்லாஹ் சொல்றான். இதே போல இன்னொரு விளக்கம், ஒரு வாப்பா இத சொன்னதுக்கு பின்னால வாரி, அன்புக்குரிய சகோதரிகளே, நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சின்ன பிரயாணத்திலிருந்து ஜைத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை வளர்த்தாரு, ஜெயித் என்று சொல்லக்கூடிய ஒரு வாரிசரை வளர்த்தார் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம். இந்த ஜெயித் நபியோட எந்த அளவுக்கு பாசமா வளர்ந்தார் என்றா, இந்த ஜெயிதையும் நபியையும் பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க நபியுடைய சொந்த மகன் என்று சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நபி அவங்க பாசமா அந்த ஜெயிதை வளர்த்தாங்க. இந்த ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்ன வயசுல நபி கிட்ட வந்து சேர்றாங்க, வாப்பா தேடிக்கொண்டு வாராரு, வாப்பாவும் சிறிய தந்தையும் தேடிக்கொண்டு வாராரு, சாச்சாவும் வாப்பாவும் தேடிக்கொண்டு வந்தா இங்க நபி கிட்ட ஜெயித் இருக்கிறாரு. வாப்ப சொன்னாரு, மகனை பார்த்து ஜெயிதிய வாங்க போகலாம். வாப்பா பார்த்து மகன் சொன்னாரு, நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போல ஒரு பாசமுள்ள வாப்பாவை நான் பார்க்கலினால வர முடியாது. இது தன்னுடைய மகன் பேசின பதில். அன்புக்குரிய சகோதரிகளே, இப்ப அந்த வாப்ப விளங்கினாரே, அருமை நபி அவங்களோட பாசம் என்னுடைய மகனுக்கு பூர்த்தியா கிடைக்குது, அதனால என் மகன் இருக்கலாம் சொல்லி விட்டுட்டு போனாங்க. இந்த ஜெயித் பின் சாபித், ஜெயித் பின் ஹாரிசான்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர் நபியுடைய சூழலையே வளர்க்கப்படுறாரு, நபியுடைய சூழலையே வளர்க்கப்படுறாரு. சகோதரிகளே, தாய்மார்களே, எந்த அளவுக்கு இந்த ஜெயித் ரதியல்லாஹு தஆலா அவங்க நபியுடைய வளர்ப்பு மகனாக வளர்க்கப்பட்டு நபி அவங்க ஜைனப் என்று சொல்லக்கூடிய பெண்மணியை திருமணம் முடிச்சு கொடுக்கிறாங்க. அந்த ஜைனப் என்று சொல்லக்கூடிய பெண்மணியை திருமணம் முடிச்சு கொடுத்தா இந்த ஜெயிதுக்கு அந்த பெண்ணோட வாழ்றது சிரமமாகிருச்சு. அன்புக்குரியவர்களே, அதாவது இந்த ஜெயிதுடைய மனைவியோட ஜெயினப் இல்ல, ஜெயிதுடைய மனைவிக்கும் ஜெயிதுக்கும் மத்தியில பிரச்சனை. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த நபியுடைய மகனுடைய மனைவியான ஜெயினப், அந்த ஜெயினப் நல்ல ஒரு பெண்மணி, நபி அவங்க பல மாதிரி சொன்னாங்க சேர்ந்து வாழுங்க, ஜெயித் சொன்னார் யார சூழல் என்னால சேர்ந்து வாழையாது, நபி அவங்க தலாக் சொல்ல சொல்லிட்டாங்க, தலாக் கொடுத்ததுக்கு பின்னால ஜெயினப் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி நல்ல ஒரு பெண்மணியா இருக்கிறா, நல்ல ஒரு பெண்மணியா இருக்கிறா. நபி அவங்க பார்த்தாங்க, ஜெயித் என்னுடைய வளர்ப்பு மகன், வளர்ப்பு மகனுடைய மனைவியை முடிக்கிறது தவறு இல்லை, என்னால பிறந்த பிள்ளையாக இருந்தா அவனுடைய மனைவியை முடிக்கிறது தான் எனக்கு ஹராம், நான் வளர்த்த பிள்ளை என்னுடைய மனைவி மூலமாக பால் ஊட்டப்படாம வளர்ந்த புள்ள, அதனால எனக்கு பால் கொடி உறவும் இல்ல, திருமண உறவும் இல்ல, வம்ச உறவும் இல்ல, எனவே ஜெயிதுடைய மனைவி என்னால திருமணம் முடிக்கலாம் என்று சொல்லி அந்த ஜெயினப் என்று சொல்லக்கூடிய பெண்மணியை நபி அவங்க திருமணம் பேசுறாங்க. ஏனென்றா இதை மக்களை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி வளர்ப்பு மகனுடைய மனைவியை திருமணம் முடிக்கலாம் என்று அது மஹரம் இல்லைங்கிறது நபி அவங்க விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி. இப்ப நபி அவங்க திருமணம் பேசி போனா ஜைனப் எவ்வளவு பக்குவமான பெண்மணிண்டா, அவக்கு ஜைது தான் சரி வரல, ஆனா நபி அவங்க பொருத்தமாயிருக்கிறது. நபி அவங்க கேட்ட நேரம் சொன்னாங்க, என்னுடைய ரப்பிடம் நான் ஆலோசனை செய்யணும், அல்லாவுடைய முடிவு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், அல்லாவுடைய முடிவுக்கு பின்னால்தான் நபியே உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்கணும். அல்லாஹ் நபியை கேவலமாக்கவும் இல்ல, அந்த பெண்ணை கேவலமாக்கவும் இல்ல, நபிக்கு அல்லாஹ் ஆயத்திருக்கிறான். பலம்மா கவா ஜைதும் வதரன், நபியே அந்த ஜெயித் அந்த ஜைனபிடமிருந்து தன்னுடைய வாழ்க்கையின் தேவையை பூர்த்தியாக்கிய பொழுது அந்த பெண்ணை உங்களுக்கு நான் மனம் முடித்து தந்து விட்டேன், வானத்தில் அவன் முடித்து தந்ததாக ஆயத்தை இறக்கிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, நபி அவங்க ஜைனபு செய்தி அறிவிச்சாங்க, ஜைனப் நீங்க வாங்க, ஜைனப் நீங்க வாங்க, அல்லாஹ் உங்களை எனக்கு திருமணம் முடித்து தந்துட்டான். சகோதரிகளே எவ்வளவு பேணுதல், அல்லாவிடம் நான் மஷூரா எதிர்பார்க்கிறேன், அல்லாவுடைய முடிவு எதிர்பார்க்கிறேன். நபியே நீங்க நபியாக இருக்கலாம், உங்களுடைய திருமணத்துக்கு நான் ஓம் பண்றதாக இருந்தாலும் என்னுடைய ரப்புடைய விருப்பத்துக்கு பின்னாலதான சாத்தியமாகும். அன்புக்குரிய சகோதரிகளே, இவ்வளவு பேணுதலான பெண்மணி தான் ஜைனபின் ஜஸ்ன்னு சொல்லக்கூடிய பெண்மணி. இருந்தாலும் நபியுடைய வளர்ப்பு மகனுக்கு அது பொருத்தமா அமையல, இதுதான் குடும்பம்ன்றது. சிலவங்களுக்கு சில மனைவிக்குள்ள கணவனுக்குள்ள பிரச்சனை வரும், அதனால கணவன் மோசம்னு முடிவு செய்யலாது, மனைவி மோசம்னு முடிவு செய்யலாது, ரெண்டு பேருக்கும் மத்தியில்தான் மோசமாயிருக்கும். அந்த கணவன் இன்னொரு மனைவிக்கு நல்ல கணவனாயிருப்பாரு, அந்த மனைவி இன்னொரு கணவனுக்கு நல்ல மனைவியா இருப்பா, அவங்களை அப்படித்தான் முடிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு முறையை நபி அவங்க காட்டுறாங்க. ஜெயதுக்கு ஜைனப் பிடிக்கல, ஆனா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு ஜைனப் மிக பொருத்தமாக பிடிக்குது, மிக தக்கவ உள்ள பெண்மணியாக இருக்குது. அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே நபி அவங்க வளர்ப்பு ஜெயதுடைய மனைவிய திருமணம் முடிச்சு காட்டினாங்க, அது முடிக்கலாம்ங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி. இதே போல தான் சகோதரிகளே, ஒரு தந்தையுடைய மனைவிய மகனால திருமணம் முடிக்கலாது. எங்களுக்கு தெரியும், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ஒரு சம்பவம் வருகிறது. அவங்க சாதாரண வாலிபராக இருக்கிற நேரம் ஒருத்தர் வாராரு, அவரு ஒரு இமாம சந்திக்க போய் கொண்டிருக்கிறாரு. இமாம் மாலிக்னு நினைக்கிறேன். இவங்க கேட்டாங்க, எங்க போறீங்க? சொன்னாங்க, இமாம் மாலிக்கை சந்திக்க போறேன், உஸ்தாத சந்திக்க போறேன். எதுக்குன்னு கேட்டாங்க, சொன்னாங்க ஒரு மசாலா கேட்க போறேன், ஒரு பத்துவா கேட்க போறேன். என்ன பத்துவா? சொன்னாங்க, வாப்பின குதிரையில மகனுக்கு ஓட்டலாமா, வாப்போட்டின குதிரையில மகனுக்கு ஓட்டலாமான்னு கேட்க போறேன். நல்லா போய் கேட்டுட்டு வாங்க. இவருடைய கருத்து வேற, இவருடைய கருத்து வேற. இப்ப போனாரு இமாம் மாலிக்க சந்திக்கிறாரு, போய் கேட்டாரு, உஸ்தாத் அவர்களே, இமாம் அவர்களே, ஒரு மகன் வாப்ப பாவிச்ச அந்த குதிரையில மகனுக்கு பாவிக்கலாமா, மகனுக்கு ஓட்டலாமான்னு கேட்டாரு. இமாம் அவங்க சொன்னாங்க, தாராளமா ஓட்டலாம், வாப்பா ஓட்டிய குதிரையில மகனுக்கு தாராளமா ஓட்டலாம். அன்புக்குரிய சகோதரிகளே, இப்ப இந்த பத்துவாவை திரும்பி வார வழியில இமாம் ஷாஃபி மறைக்கிறாரு. கேட்டாரு, உஸ்தாத் கிட்ட போனீங்க தானே, அவர் என்ன விளக்கம் சொன்னாரு? இமாம் மாலிக்குடியோ இமாம் ஷாஃபியுடைய உஸ்தாத்தன் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க மாலிக் மதபுக்குரியவங்க, இமாம் ஷாஃபி ஷாஃபி மதபுக்குரியவங்க, சின்ன வயசுக்குரியவங்களா இருக்கிறாங்க. இமாம் அவங்க சொன்னாங்க, அனுமதி இருக்கிறது, தாராளமா ஓட்டலாம். திரும்ப சொன்னாங்க, நீங்க இமாம் அவங்ககிட்ட இதையும் போய் கேளுங்க, அந்த வாப்பு ஓட்டின குதிரையில நான்கு காலும் ஒரு வாலும் இருந்தாலுமானு கேட்டுட்டு வாங்க, நான்கு காலும் ஒரு வாலும் இருந்தாலுமானு கேட்டுட்டு வாங்க. திரும்ப போறாங்க, போய் கேட்டாங்க, இமாம் அவங்களே, நாலு காலும் ஒரு வாலும் இருந்தாலுமானு கேட்ட நேரம் இமாம் அவங்க சொன்னாங்க, வாப்பு ஓட்டின குதிரை நாலு காலும் ஒரு வாலும் இருந்தால்தான் உங்களால் ஓட்டலாம், இல்லாத பொழுது உங்களுக்கு ஹராம் உண்டாங்க. இது எதை சொல்லி காட்டினாங்கடா, தந்தையுடைய மனைவி உங்களால் திருமணம் முடிக்கலாது. இந்த குறிப்பிட்டவர் கேட்க வந்ததும் முடிக்கலாமா என்ற கேள்வி. இமாம் ஷாஃபி மிக விளக்கம் உள்ளவரு, சின்ன வயதுடைய மிக நுணுக்கமானவரு. அந்த இமாம் ஷாஃபியுடைய மதுகபுக்குரியவர்கள் தான் நாங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, இமாம் ஷாஃபி இந்த நுணுக்கமான கேள்வியை கேட்க வைக்கிறாரு, நுணுக்கமான பதிலையும் சொல்ல வைக்கிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே சொல்றான், உங்களோட வாப்பாவின் மூலமாக எங்களுக்கு எப்படி எல்லாம் விளங்கப்படுத்துறான், உங்களோட பிள்ளைகள், உங்களால பிறந்த பிள்ளைகள் அவங்களோட மனைமார்களால் திருமணம் முடிக்கலாது. மூன்றாவது அல்லாஹ் சொல்றான், இரண்டு சகோதரிக்கு மத்தியில் உங்களால் திருமணம் முடிக்கலாது, ஒரே டைம்ல வச்சுக்கொள்ளலாது. ஒரே வீட்டில் தாத்தாவையும் தங்கச்சையும் திருமணம் முடிக்கலாது, அல்லது ஒரே வீட்டில் மகளையும் சாட்சியையும் திருமணம் முடிக்கிறது. மகள் தாத்தாவுடைய மகளையும் அந்த பெண்ணுடைய தாயுடைய சகோதரி சாட்சி மகளையும் சாட்சியையும் திருமணம் முடிக்க இயலாது, அல்லது அந்த மகளையும் பாப்பாவுடைய தங்கச்சி தாத்தவான மாமியும் ஒரே டேபிள் திருமணம் முடிக்க இயலாது. ஒரு ஆணுக்கு நான்கு திருமணங்கள் முடிக்கலாம். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், நீங்க உங்களுக்கு பெண்கள்ல உங்களுக்கு மனசுக்கு பட்ட மாதிரி நீங்க ரெண்டு முடிக்கலாம், மூணு மூணா முடிக்கலாம், அல்லது நான்கு நான்காக திருமணம் முடிக்கலாம். எல்லாரும் நான்கு திருமணம் முடியுங்க, அல்லது மூணு பெண்களை வச்சிருங்க, ரெண்டு பெண்களை வச்சிருங்க, ஒன்றை வச்சிருங்க, நீங்க ரெண்டாவது முடிச்சு நீதமா நடக்கலாண்டா ஒன்றோடு போதுமாக்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சட்டம் சொல்றான். அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு ஆணால நான்கு பெண்கள் வரைக்கும் மணக்கலாம். அந்த நிலைமையில் அல்லாஹ் சொல்றான், நீங்க இரண்டாவது திருமணத்தை நாடுகிறீர்களா, உங்களோட இரண்டாவது மனைவி நீங்க முடிச்சிக்க கூடிய மனைவிக்கு மகரமான உறவாக இருக்கக்கூடாது, அந்த பெண்ணுக்கு சகோதரியா இருக்கப்படாது, அந்த பெண்ணுக்கு சாட்சி அளிக்கப்படாது, அந்த பெண்ணுக்கு மாமியாக இருக்கப்படாது. இப்படி இருந்தால் அது உங்களுக்கு முடிக்க இயலாதுன்னு ஒரு சட்டத்தை சொல்றான். அன்புக்குரிய சகோதரிகளே, இப்ப முன்னால சொல்லப்பட்ட 13 பெண்கள், எல்லாம் 14 பெண்கள் சொல்லப்பட்டுச்சு, 13 தரத்துக்குரிய பெண்கள் எக்காலமும் எங்களுக்கு திருமணம் முடிக்கல ஒரு ஆணால அவருக்கு மகரமான பெண்ணாக மாறிடுவார். ஒரே ஒரு பெண்மணி பின்னால சொல்லப்பட்ட அந்த 14 கட்டத்துல சொல்லப்பட்ட திருமண உறவின் மூலமாக வரக்கூடிய பெண்கள் 4 சொல்லப்பட்ட ஒரே நேரம் ரெண்டு பெண்களை முடிக்கலான்னு சட்டத்துல, அது எப்படி அந்த சட்டம் மாறுதுண்டா? அதுல மாத்திரம் தாத்தவ முடிச்சிருக்கிறாரே, தாத்த இறந்ததன் பின்னால் தங்கச்ச திருமணம் முடிக்கலாம், தாத்த இறந்ததன் பின்னால் தங்கச்ச திருமணம் முடிக்கலாம். அன்புக்குரிய சகோதரிகளே, தாத்தாவையும் தங்கச்சையும் ஒரே நேரத்தில் வைக்க இயலாது, ஆனா தாத்த இறந்து போனா தங்கச்ச திருமணம் முடிக்கலாம் என்பது சட்டம். அந்த நேரம் தங்கச்சி ஹலால் ஆகிடும். அல்ல, தாத்தவ தலாக் சொல்லிட்டாரே, இப்பையும் தங்கச்ச திருமணம் முடிக்கலாம். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் இப்படி சட்டங்களை சொல்றான். மேலான சகோதரிகளே, தாய்மார்களே, இதுக்கும் ஒரு விளக்கம் பார்க்கலுமே. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மகளில் ஒரு மகள் ருக்கையான்னு நினைக்கிறேன், ருக்கையாவை முடிச்சு கொடுக்கறாங்க ஹஜ்ரத் உஸ்மானிய கணிக்கு. ஹஜ்ரத் உஸ்மானுக்கு தன்னுடைய மகள் ருக்கையாவை முடிச்சு கொடுக்கறாங்க. ருக்கையாவை முடிச்சு கொடுத்தா அவங்க இறந்து போறாங்க ருக்கையா. அதுக்கு பின்னால் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மகள் உம்மு குல்சூம் முடிச்சு கொடுக்கறாங்க. உம்மு குல்சூம் முடிச்சு கொடுத்தா அவங்களும் மௌத்தா போறாங்க. இப்ப நபி அவங்க சொன்னாங்க, எனக்கு இதற்கு பின்னாலும் பெண் மக்கள் இருந்தால் அத்தனையையும் நான் ஒன்றன் பின் ஒன்றாக உஸ்மானுக்கே முடிச்சு கொடுத்திருப்பேன். அவ்வளவு பொருத்தமான ஒரு மருமகன் தான் உஸ்மான்ங்கிறத நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்லி காட்டினாங்க. அன்புக்குரியவர்களே, இது மிக தெளிவாக விளங்குது. ஒரே நேரம் சகோதரிகளை முடிக்க இயலாது. ஒருத்தர் இறந்தால், ஒருத்தரை இழந்தால் அடுத்த சகோதரியை முடிக்கலாம் என்பது சட்டம். இது இந்த சட்டம் மாத்திரம், ஒருத்தரின் இறப்பின் பின்னால் அடுத்த பெண்மணி இவருக்கு மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற சட்டத்துக்கு இளவாரா? இல்லாத பொழுதுதான் மகரம் என்ற சட்டத்துக்கு இளவாரா? அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே இப்ப இந்த ஆயத்துடைய முழு தெளிவு என்னன்னா, ஒரு ஆணுக்கு இந்த 14 வகைக்குரிய பெண்களும் எல்லா நிலைமையிலையும் மகரமியான பெண்கள். அவரால் சைக்கிளை பின்னால் ஏற்றிட்டு போகலாம், வாகனத்தை தனி ஏற்றிட்டு போகலாம், ஆட்டோவில் தனி ஏற்றிட்டு போகலாம், தனி ஒரே வீட்டில் இருக்கலாம், சமைச்சு சாப்பிடலாம், நல்ல முறையில் சந்தோஷமா பேசலாம், முன்னால் இருந்து மறைய வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அன்புக்குரிய சகோதரிகளே, ஆனால் திருமணம் என்ற பேரில் வரும் பொழுது இந்த பெண்களை எந்த காரணம் இந்த ஆணால் நெருங்க முடியாது. இவர்கள் இவனுக்கு முன்னால கண்ணியமாக வாழவிக்கப்பட வேண்டிய பெண்கள் என்கிற குர்ஆன் சொல்லுது. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த அமைப்பில் ஒரு ஆண் ஒரு பெண் பார்வை இருக்குது. இந்த மகரம் என்ற தலைப்பு கீழே வந்துட்டா நாங்க எந்தெந்த பெண்களை பார்க்கலாம் பார்க்க கூடாது என்று வார நேரம் அல்லாஹ் பெண்களுக்கு சில விஷயங்களை விளங்கப்படுத்துறார். ஒரு பெண்மணி எப்படி நடந்து கொள்ளணும், தன்னுடைய பார்வையை பற்றி சொல்லும் பொழுது இந்த மஹரம் என்ற தலைப்பு கீழால தான் தன்னுடைய பார்வை பாதுகாக்கப்படணும். ஒரு அந்நிய ஒரு ஆம்பில தனக்கு மஹரம் இல்லாத பெண்களை பார்க்கிறது கூடாது. ஒரு ஆண் தனக்கு மஹரம் இல்லாத பெண்களை பார்க்க இயலாது. ஒரு பெண் தனக்கு மஹரம் இல்லாத ஆண்களையும் பார்க்க இயலாது. இது ரெண்டும் ஹராமான காரியம். குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், கொல்லில் முஃமினீன யகுத்து மின் அப்சாரிஹிம் வ யஹலு ஃபுரூஜஹும். நபியே, நீங்க சொல்லுங்க, முஃமினான ஆண்களை சொல்லுங்க, அவங்களோட பார்வைகளை பணிச்சு கொண்டு போக சொல்லுங்க. முஃமினான ஆண்களை சொல்லுங்க, அவங்களோட பார்வைகளை தாழ்த்தி கொண்டு போக சொல்லுங்க. வ யஹலு ஃபுரூஜஹும், அவங்களோட கற்புகளை மானங்களை பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்க. அவங்க பாவத்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லுங்க.
அல்லாஹ் சொல்லிக்கொண்டு சொல்றான். அப்படி பார்வையை பாதுகாத்து கொண்டு போறதும் பணிச்சு கொண்டு போறதும் அவங்க கற்ப பாதுகாத்து போறதும் தாலிக்க அஸ்காலஹும், அது அந்த ஆண்களுக்கு மிகப்பெரும் உள்ளத்துக்குரிய பரிசுத்தமாக மாறிடும், அவங்களை பரிசுத்தமான ஆண்களாக வாழ வைக்கும். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா யஸ்னவுன் அல்லாஹ் சொல்லிக்கொண்டு சொல்றான். அல்லாஹ் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். நீங்க பார்வையை மேல போட்டு போறீங்களா கீழே போட்டு போறீங்களா, கீழே பார்க்கிற மாதிரி சைக்கண்ணால மேல பாக்குறீங்களா, எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்க செய்யக்கூடிய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே ஆண்களே மூமின்களே, பார்வையை தாழ்த்துங்க, கட்ப பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஹராத்துல கொண்டு போய் வச்சிடுவானம், ஹராமான பார்வையில பார்த்துடுவானம் என்று அல்லாஹ் சொல்றான். கடைசியா சொல்றான், நீங்க அதையும் மீறி நடந்து கொண்டீங்கடா, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், நீங்க முக்மீனான பெண்களுக்கு சொல்லுங்க, அவங்களோட பார்வைகளை அவங்க தாழ்த்தி கொள்ள சொல்லி. ஏண்டா முக்மீனான பெண்களும் அவங்க பார்வைகளை தாழ்த்தி கொண்டு தான், அது பாதையிலா இருக்கலாம், அல்லது வீட்டுக்கு வெளியே வரக்கூடிய சந்தர்ப்பங்களையா இருக்கலாம், பெரிய பெரிய சபைகளிலேயா இருக்கலாம், அந்த பெண்களும் பார்வையை தாழ்த்தி கொள்ளணும், ஆண்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளணும், அந்நிய பெண்களுடைய பார்வையில முகம் பார்வைப்படாமிக்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அத்துல்லாவின் முகப்பருடைய பார்வை ஒரு ஒரு அசிங்கமான நடத்தையுள்ள பெண் மீது பட்டு அல்லாஹ் அவரை சுத்தமாக்கின சம்பவத்தை சொன்னேன். அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு ஆணால் அந்நிய பெண்களை பார்க்க இன்னைக்கு எத்தனை ஆண்கள் மகரம் இல்லாத அந்நிய பெண்களை சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, அதனுடைய விளைவு நாங்க அடிக்கடி நோயாளியாகிறோம், அடிக்கடி பிரச்சனை மாற்றுறோம், அடிக்கடி சிக்கல சிக்கிக்கிறோம், எங்களுக்கு விலங்குதில் இதெல்லாம் அல்ல தாரதை எங்களை மன்னிக்கிறதுக்காக வேண்டி சொல்லி. அன்பானவர்களே, அப்படியும் அல்ல ஏற்பாடு செய்யாம எங்களை சும்மா விட்டா கயாமத்துடைய நாளையில ரப்ப சந்திக்கிற நேரம் ஹராமான பார்வைகள் நிறைஞ்ச கண்ணோட ரப்ப சந்திக்கும் பொழுது எவ்வளவு பெரிய நஷ்டமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரிகளே, நபியுடைய காலம் அருமை சஹாபாக்களுடைய உணர்வுகள் எல்லாம் கண்ணுடைய பார்வையை பாதுகாக்கிற விஷயத்துல மிக பேடுதலாக இருந்துச்சு. ஒரு சஹாபி அலபான் சொல்லக்கூடிய ஒரு வாலிபர், நபி அவங்க ஒரு பயணத்தில் அனுப்புறாங்க, நபி அவங்க ஒரு பயணத்தில் அனுப்புறாங்க, பயணத்துல போன சாலபா இடைவெளியில வச்சு ஒரு தண்ணி சத்தம் கேட்டு திரும்பி பார்க்கிறாங்க, ஒரு பெண் குளிக்கக்கூடிய காட்சியை கண்டுட்டாரு. சாலபாக்கு மனசுல பெரிய வருத்தம், அருமை நபி அலைஹி சலாம் என்ன இன்ன வேலைக்காக வேண்டி அனுப்பினாங்க, சாலபா நீ ஒரு பெண்ணை பார்த்திருக்கிறியே, ஹராமான பார்வை பார்த்திருச்சே, ஒன்னாவது பார்வை அனுமதிக்கப்பட்டது, தவறி பார்த்து படக்கூடிய பார்வை அனுமதிக்கப்பட்டது, வேணும் என்று பார்ப்பது ஹராமானது. சாலபா சொல்றாரு, சாலபா இவருக்கு தவறி பார்த்து பட்டுருச்சு. அப்பையும் சொல்றாரு, சாலபா ஒரு ஹரகமான பார்வை பார்த்திருக்கிறாய், ஒரு பெண்ணை பார்த்திருக்கிறாய் சாலபா, இது என்ன தன்னை பழிச்சு போறாரு, முடிவு செஞ்சாரு, ஹராமான பார்வையால கண்ணை பார்த்தேன், ஹராமான பார்வையை கொண்டு என்னுடைய கண்ணை பாவிச்சேன், இந்த கண்ணால அந்த நபி என்னால பார்க்க இயலாதுன்னு சொல்லி பயந்தவரா, அல்லாஹ் குர்ஆன் இறக்கிடுவானோ சாலபா இப்படி ஒரு பெண்ணை பார்த்தான்னு சொல்லி குர்ஆனுடைய ஆயத்துக்கு இறங்கக்கூடிய காலமா இருக்குது என்று பயந்தவரா ஒரு இடத்துல ஒதுங்குறாரு, ஒரு மலைக்கு மேல ஏறுறாரு, காலையான மலைக்கு மேல போவாரு, மாலையான கீழே இறங்குவாரு. இதே போல சில நாட்கள் கழியுது. அருமை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்கிறாங்க, நான் அனுப்பின சாலபாவை காணலையே, என்ன விஷயம், ஹதரத் உமரையும் இன்னொரு சஹாபியை பிடிச்சி அனுப்பினாங்க, போய் சாலபாவை கூட்டிட்டு வாங்க, ரெண்டு பேரும் போறாங்க சாலபாவை கூட்டிட்டு வர்றதுக்காக வேண்டி. இந்த ரெண்டு பேரும் விசாரிச்சு போறாங்க, இது போல ஒரு வாலிபரை பார்த்தீங்களா, இது போல ஒரு வாலிபரை பார்த்தீங்களா. அப்ப இடையில் ஒரு ஆட்டிடையன் சொன்னாரு, ஒரு வாலிபரை பார்த்தோம், அவர் இந்த மலையேறி மலையில் ஏறி இருக்கிறாரு, மாலையான கீழே வருவாரு, எதுவுமே சாப்பிட்டார் இல்ல, எதுவுமே குடிக்கிறார் இல்ல, அழுத வண்ணமாகவே இருக்கிறாரு, ஆற்றிலிருந்து பாலை கறந்து வற்புறுத்தி கொடுத்தா கொஞ்சம் குடிச்சு போறாரு, நிலைமை மோசமானவர் சொன்ன நேரத்தில் அந்த ரெண்டு பேரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. சாலபா மாலை நேரமாகும் பொழுது இறங்கி வராரு, ஹதரத் உமரையும் அடுத்த சஹாபியும் கண்ட பொழுது சாலபா துடிச்சு நிற்கிறாரு, அழுகிறாரு, என்ன விஷயம், நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக வேண்டி வந்திருக்கிறீங்க, நான் நயவஞ்சகன் என்று சொல்லி பராங்கல்லா சொல்லிட்டானா, இதை சொல்லவா நீங்க வந்திருக்கிறீங்க என்று சொல்லி தேம்பி அழுதழுது கேட்கிறாங்க. ரெண்டு பேரும் சொன்னாங்க, சாலபா என்ன பதட்டம், என்ன பிரச்சனை, அமைதி அடையுங்க, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, வாங்க போகலாம், மறுக்கிறாங்க, முடியாதுன்றாங்க, ரெண்டு பேரும் வற்புறுத்தி கூட்டிட்டு போறாங்க. நபிக்கு முன்னால போன சாலபாஸ் அழுகுறாரு, யார சூழல்லா நான் முனாபிக்காகிட்டேனா, என்னுடைய விடயத்தில் எல்லாம் ஆயத்திறக்கிட்டானா. சொன்னாங்க நபி அவங்க, சாலபா அமைதி அடைங்க, ஏன் இந்த பதட்டம், சொன்னாங்க யார சூழல்லா ஒரு பெண்ணை பார்த்துட்டேன், ஒரு பெண்ணை பார்த்துட்டேன், பார்க்கல கண்டுட்டாங்க, நபி அவங்க ஆறுதல் சொன்னாங்க. எத்தனை தடவை ஆறுதல் சொன்னாலும் உள்ளம் தக்குவா உள்ள உள்ளமாயிக்கிறே. ஹராமான ஒரு பார்வை பார்த்து, அஜ்னபியான ஒரு பெண்ணை பார்த்துட்டேன், மஹ்ரம் இல்லாத ஒரு பெண்ணை பார்த்துட்டேன், இது ஹராமான பார்வையாயிக்கிறே. இது சட்டம் அனுமதி ஒன்னாவது தடவை பார்த்துப்பட்டது, தக்குவா சொல்லுது. எத்தனை தடவை பார்த்தாலும் நீ பார்த்துட்டாய், உள்ளத்துல நோவுறாரு. அந்த சாலபா அதே நிலைமையில தான் மௌத்தா போறாரு. அதே நிலைமையில சாப்பாடு இறங்குதில்ல, குடிப்பானம் இறங்குதில்ல, பலகீனத்துக்கு மேல பலகீனம். அதே நிலைமையில தான் அந்த சாலபா மௌத்தா போறாரு. மேலான சகோதரிகளே, சகோதரர்களே, நிதானமா யோசிங்க. ஒரு ஒரு பார்வை மகரம் இல்லாத பெண்ண படுறங்கிறது எவ்வளவு ஆபத்தானது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த பார்வை இருக்குது, இது ஷைத்தானுடைய விஷம் ஊட்டப்பட்ட அம்புகளில் ஒன்று. இது விஷமான அம்பு, விஷமான அம்பால அடிச்சா பட்டவர் துடிச்சு சாகுவாரு. எங்களுக்கு தெரியும், சைனட் கத்தின்னு சொல்லுவாங்க. முந்தி ஒரு காலம் ஒருத்தரை கொலை செய்யணும்டா கத்தியில சைனட் பூசி எடுத்துட்டு வருவாங்க. ஆளை அந்த கத்தியால கிழிச்சுட்டா கத்தியில ஒரு நுனி பக்கம் தான் படும், கொஞ்சத்துல செத்து போயிட்டுருவாரு. அவ்வளவு விஷம். உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்துல இந்த பகுதியில பிரச்சனையான காலம், தன்னுடைய தற்கொலைக்குன்னு பாஞ்சி போறவங்க கொளர்ல சைனட்டை வச்சுட்டு போவாங்க. ஏதாவது பிரச்சனை நாம மாட்டுவோம்னு வந்தா அதை வாயில வைப்பாங்க. கிளாஸ் போன்ற உள்ளுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளதான் சின்ன பொட்டலுக்குள்ளதான் சைனட் இருக்கும். அதை பல்லல வச்சு கடிச்சு உடைச்சிடுவாங்க, அது வாய்க்குள்ள போகும், அப்படியே செத்து போய்த்திடுவாங்க. அதனால எந்த ஒரு தகவலும் வெளியில போகாது. அன்புக்குரிய சகோதரிகளே, அவ்வளவு பயங்கரமானது. இப்படியான நஞ்சான ஒரு அம்பால் எரியப்படுமானால் அது எவ்வளவு பெரிய தாக்கம் ஏற்படுத்தும். நபி அவங்க சொன்னாங்க, உங்களோட பார்வைகள் அப்படியான பார்வைகள் தான். மஹரம் இல்லாத ஒரு பெண்ணை பார்க்கிறோம் ஒரு ஆண், மஹரம் இல்லாத ஒரு ஆண் ஒரு பெண் பார்க்கிறோம்டா. அன்பான சகோதரிகளே, விஷமான அன்பு வீசப்பட்டு கொண்டிருக்கிறது, அதுக்கு பயங்கரமான பாவம் எழுதப்படும், பயங்கரமான பாவம் எழுதப்படும். எனவே தான் அல்லாஹ் பெண்களை பார்த்து சொல்றான், பெண்களை நீங்க பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்க, உங்களோட பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்க. வயஹல்ன புருஜஹுன்ன, அந்த பெண்களுக்கு நபியை நீங்க சொல்லுங்க, அவங்க பார்வைகளை தாழ்த்த சொல்லுங்க. பெண்கள் தன்னை மறைச்சி போனாலும் மறைத்தது அந்நியான்கள் பார்க்காம இருக்க, அவங்க பார்வையை தாழ்த்துறது அந்நியான்கள் அவங்க பார்க்காமிக்க. சகோதரிகளே, நீங்க மறைக்கிறது அந்நிய ஆண்கள் உங்களை பார்க்காமிக்க, நீங்க பார்வையை தாழ்த்துறது, நீங்க பார்வையை தாழ்த்துறது அந்நிய ஆண்களை நீங்க பார்க்காமிக்க. அல்லாஹ் ரெண்டையும் சொல்றான், நீங்க பார்வையை தாழ்த்தி கொண்டு போக வேண்டும், அந்நிய ஆண்கள் உங்களை பார்க்காம. இதே தலைப்புக்கு இன்ஷாலா பின்னால வர சந்தர்ப்பம் இருக்குது, நீ உங்களை மறைச்சிக்கொண்டும் போகணும். அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே அல்லாஹ் சொல்றான், பெண்களே நீங்களோட கற்புகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பார்வைகளையும் படிச்சுக் கொள்ளுங்க. அந்த பெண்ணுடைய உடம்பில் இருந்து எந்த ஒரு பகுதி வெளிப்பட்டதோ அதை தவிர அந்த பெண்மணியுடைய உடம்பில் அழகு அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுங்க நபியே. அன்புக்குரிய சகோதரிகளே, பெண்ணிலிருந்து வெளியான பகுதிங்கிறது வேற, வெளியாக்கக்கூடிய பகுதிங்கிறது வேற. ஒரு பெண்மணி தன்னுடைய முகத்தை திறந்து கொண்டு போறான்னா அதை வெளியாக்கிக் கொண்டு போகிறாள் என்பது அர்த்தம். குர்ஆன் சொல்கிறது வெளியாகக்கூடியது என்பது, வெளியாக்குவது என்றால் திறந்து கொண்டு போகிறாள், வெளியாகுவது என்றால் ஒரு பெண்மணி தன்னை மூடிக்கொண்டு போறா, அது ஜில்பாபால அல்லது ஃபேஸ் கவரால. ஜில்பாபுண்டாவே ஃபேஸ் கவரோட சேர்ந்து வாரதுதான். ஒரு ஆயத்துல விளங்கப்படுத்துறார், யுதினீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன. அந்த பெண்கள் தனக்கு ஜில்பாபை அணிந்து கொண்டு போகட்டும். ஹதரத்தே உம்மு சலமா இது போன்றவங்க சொல்றாங்க, ஜில்பாபுண்டா என்ன தெரியுமா? ஜில்பாபுங்கிறது, அன்புக்குரிய சகோதரிகளே, ஜில்பாபுங்கிறது ஒரு பெண்மணி தன்னை ஃபுல்லா மறைச்சு கொண்டு போறது. அப்துல்லா பின் அப்பாஸ் இந்த விளக்கம் சொல்ல நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, ஜில்பாபுங்கிறது ஒரு பெண்மணி தன்னை முழுமையா மறைச்சு கொண்டு போறது. தலையிலிருந்து கால் வரைக்கும் உடம்புடைய நிறத்தையும் உடுப்புடைய நிறத்தையும் மறைத்து ஒரு பொதுவான துணியால தன்னை மறைச்சு கொண்டு போறது. அப்படி அந்த அலங்காரம் இல்லாத துணியால மறைச்சு கொண்டு போற நேரம் அவட இடது கண்ணை மட்டும் திறந்து கொண்டு போவா ரோட் விளங்குறதுக்காக வேண்டி. இதுக்கு பேர் தான் ஜில்பாப். இன்றைக்கு அந்த ஜில்பாப் தான் பல துண்டு துண்டாவி, அதுக்கு வேறையா அபாயான்னு ஒரு பேர், அதுக்கு வேறையா அபாயார் எத்தனையோ வகை. அந்த அபாயாக்கு மேல பர்தாண்டு பல வகை, அந்த பர்தாக்கு மேல ஜில்பாப்னு இன்னும் சில வகை, அதுக்கு முன்னால ஃபேஸ் கவர் சேர்ந்து வாரது கலந்து வாரது, எத்தனை எத்தனை அடிகள். மேலான சகோதரிகளே, தாய்மார்களே, எப்படி நீங்க பாவிச்சாலும் உடம்புடைய நிறம் ஊடப்படணும். உங்களோட கண் வெளியில பாக்குறதுக்காக வேண்டி திறந்திருக்கணுமே தவிர, வெளியில போறவங்களை பாக்குறதுக்காக வேண்டி கண் திறந்திருக்கப்படாது. இதுதான் ஜில்பாப். ஜில்பாபுக்குரிய உடுப்பு. அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படியான நிலைமை அல்லாஹ் சொல்றான், பெண்களே இப்படி போற நேரம் காத்துப்படுவது, அந்த பெண்ணால திடீர்னு சொல்லி காத்துக்கு அந்த முகத்துல மூடி இருக்கக்கூடிய திரை அல்லது ஜில்பாப் முன்னு காவது, அதனால முகத்துடைய ஒரு அடையாளம், அல்லது காலில் வாகனத்தில் ஏறும் பொழுது நடக்கும் பொழுது காத்துக்கு காலில் ஒரு 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 பகுதி காத்துக்கு விளங்குது, அல்லது கையில் ஒரு பகுதி விளங்குது. அல்லாஹ் சொல், இப்படி விளங்கினா அது பாவம் இல்ல, இப்படி விளங்கினா அது பாவம் இல்ல. விளங்குவதுங்களுக்கு மன்னிப்புக்குரியது என்று சொல்லுங்க, நீங்க விளங்க வைக்கிறது கூடாது என்று சொல்லுங்க. சகோதரிகளே, சிலவங்க இந்த ஆயத்துக்கு விளங்க வைக்கிறதையும் கூடுமுடுவாங்க, அது அல்லாஹு ஆலம். சஹாபாக்களுக்கு பின்னால விளக்கம் சொல்ல நாம தகுதி இல்ல. சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே நாங்க விளங்கிக் கொள்ளணும். ஒரு பெண்மணியுடைய ஜில்பா ஃபேஸ் கவர் போட்டுட்டு போற நேரம், ஒரு வாகனத்தில் ஏற நேரம் தாய் திறக்குது, முகம் திறக்குது, திடீர்னு கை திறக்குது, இப்படி திறந்து கொள்ளக்கூடிய பகுதி ஒரு அன்னி ஆண் கண்டா பரவாயில்லை, திறந்து போய் ஒரு அன்னியான் கண்டா அதுக்கு குத்தமிகிறது, இவ காட்டி கொண்டு போறா. இதுதான் குர்ஆன் சொல்லுது. மேலான சகோதரிகளே, ஜாஹிலியாவுடைய காலம் பெண்கள் என்ன செய்வாங்கடா, இவங்க பொதுவாக தன்னை அலங்கரிச்சு தான் போவாங்க. இப்ப ஏதாவது திடீர்னு அவங்கள துறப்பட்டா இந்த வெளியே விளங்க பார்க்கும், கொடுசு வெளியே விளங்க பார்க்கும். இது போல பல நிலைமைகள் இருக்குது. எல்லாம் வச்சு அல்லாஹ் சொல்றான், மறைச்சிட்டு போக சொல்லுங்க. அதையும் மீறி அந்த பெண்ணுடைய உடல் உறுப்பில் இருந்து ஏதாவது ஒன்று தானாக வெளிப்பட்டால், அந்த பெண்ணுடைய கட்டுப்பாட்டை மீறி வெளிப்பட்டால் அதுக்கு குற்றமில்லைங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். மேலான சகோதரிகளே, அதைத்தான் அல்லாஹ் இல்லாமல் அஹரமின்ஹான்னு சொல்றான். மேலும் அல்லாஹ் சொல்றான், வல்யதரிபின பிஹுமரிஹின் அலா ஜுயூபிஹின், அவங்க என்ன செய்யட்டும், தன்னுடைய சேப்புகள் மீது அவர்கள் சேப்புகள் மீது அவர்கள் திரையை போட்டுக்கொள்ளட்டும், தன்னுடைய முந்தாரிகளை போட்டுக்கொள்ளட்டும். இது எப்ப, அவங்க பொதுவாக வீட்டுக்குள் இருக்கிற நேரம், அல்லது பொதுவாக வெளியில போற நேரம், பெண்கள் நெஞ்சி, இங்க ஜுயூபுன்னு சொல்றது சேப், சேப் வந்து நெஞ்சில தான் வைப்பாங்க. அல்லாஹ் நெஞ்சி நெஞ்சுடைய அமைப்பு குர்ஆன்ல சேப்புடைய இடத்தை வச்சு சேப்புன்னு விளங்கப்படுத்துறான். ஏனென்றா அல்லாஹ் அந்த அளவுக்கு பெண்கள் மறைவானவர்கள், பெண்களுடைய உறுப்புகளும் மறைவா இருக்கணும். அல்லாஹ் அந்த உறுப்பை மறைக்கிறத சொல்ற நேரமே அல்லாஹ்வே மறைச்சு சொல்றான். அல்லாஹ் அந்த பெண்ணுடைய நெஞ்சு பகுதியை சொல்லும் பொழுது அதுக்கு நீங்க பல பேர் சொல்லுவீங்க சகோதரிகளே, அல்ல அந்த பேர்களை சொல்லி சொல்லாம அல்ல மறைச்சி சொல்றான். உங்களோட அந்த பொக்கட் பகுதியை உங்களோட முந்தானியால மறைச்சு கொள்ளுங்க. பொக்கட்டு அர்த்தம் என்ன, பொக்கட் அல்ல, பெண்களுக்கு பொக்கட் வைக்க போறாங்க இல்ல, என்ன விளக்கம் இருந்தா, நெஞ்சிக்குடி அந்த மறைக்க வேண்டிய பகுதியை பெண்கள் அந்த நீங்க பசுந்தா உங்களோட முந்தானிகளால உடம்புடைய அளவுகள், அதனுடைய அந்த நிலைமைகள் வெளியில வழங்காம மூடிக்கொள்ளுங்க என்பதையும் அல்லாஹ் சொல்றான். இது ஜில்பா போட்டாலும் சரி, ஜில்பா போடாட்டியும் சரி, வீட்டில் இருக்கும் பொழுது சரி, பொதுவா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு சட்டமா பெண்களுக்கு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, மேலும் அல்லாஹ் சொல்றான், அந்த பெண்ணுக்கு சொல்லுங்க, நபியே அவங்க அழகுகளை கணவருக்கு மட்டும் வெளிப்படுத்த சொல்லுங்க, வேற யாருக்கும் வெளிப்படுத்த வானம். எங்க அழகை யாரு காட்டணும், கணவனு தான் காட்டணும். சகோதரிகளே, இன்றைக்கு இஸ்லாம் தெரியாதனால கணவன் இருக்கும் பொழுது அசுத்தமான உடுப்பு உட்டு கொண்டிருக்கிறோம். கணவன் இல்லாத வேற யாரும் வீட்டுக்கு வாரண்டா அழகா டெக்கரேஷன் பண்ணி கொண்டிருக்கிறோம். கணவனே இல்ல வேற யாருடைய ஒரு திருமணம், நாங்கள் அலங்கரிச்சு கொண்டு போறோம். கணவன் முன்னுக்கு சாதாரண உடுப்போட, சாதாரண நகையோட, யாரோ ஒருத்தன் பார்க்க போறான், அவன் முன்னுக்கு எத்தனையோ ரகத்துக்குரிய நகைகள், எத்தனையோ